அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 24 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பிரசித்தரங்கில், மும்பையில் பாலியல் வல்லுறவு நடந்த ஒரு நாள் கழித்து பீகாரில் காவல்துறையில் பணிபுரியும் பெண் அதேபோல பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு, இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளையால் என்ன நன்மை ஏற்பட போகிறது என்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அளித்த செவி.
ஐநா சபை ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனுடைய அடுத்த கூட்டத்தில் இலங்கை பிரச்சனைகள் தொடர்பாக திட்டவட்டமான அல்லது முற்போக்கான சில முடிவுகள் எடுப்பதற்கு இது வழிவகுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இலங்கையில் ஊடகவியலாளர் ஒருவர் வீட்டுக்குள் புகுந்த கும்பலுக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட மோதல் குறித்த செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தில் ஹஜ் செல்வதற்காக பணம் கட்டி ஏமாந்தோரின் நிலை குறித்த பெட்டகமும், நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
ஆயுத களைவு தொடர்பான ஐநாவின் தலைமை அதிகாரியான ஏஞ்சலா கேன் டமாஸ்கஸ் சென்று இறங்கியிருக்கிறார். சிரியாவில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இடங்களுக்கு செல்ல சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அந்நாட்டின் அரசாங்கத்திடம் வலியுறுத்துவது இவரது பயணத்தின் நோக்கம். கோ என்ற இடத்தில் சிரியாவின் அரச படைகள் பொதுமக்களுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பதாக குற்றஞ்சாட்டப்படுவதை அரசாங்கம் மறுக்கிறது. இதனிடையே டமாஸ்கஸுக்கு கிழக்கே ஜோபார் என்ற இடத்தில் கிளர்ச்சிக்காரர்கள் பயன்படுத்துகின்ற சுரங்கப்பாதைகளில் ஆயுதமாக பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை சிப்பாய்கள் கண்டெடுத்திருப்பதாக சிரியாவின் அரசு தொலைக்காட்சி கூறுகிறது. சிரியா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் விடயத்திற்கு எந்த விதத்தில் பதிலளிப்பது என்பது பற்றி விவாதிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ஒபாமா தனது முக்கிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்திக்க இருக்கிறார்.
இதனிடையே டமாஸ்கஸில் மக்கள் பலர் ரசாயன ஆயுதங்களால் கொல்லப்பட்டும் பாதிக்கப்பட்டும் இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது என சிரியாவின் பிராந்திய நட்பு நாடான ஈரான் கூறியிருக்கிறது. ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை ஈரானின் அதிபர் ஹசன் ரௌஹானி வன்மையாக கண்டித்திருக்கின்றார். ஈரான் ஈராக் யுத்தத்தின் சமயத்தில் இவ்வகையான ஆயுதங்களின் பாதிப்பை ஈரானும் சந்தித்திருந்ததென்று அவர் கூறினார். இருந்தாலும் சிரியாவில் மோதலில் ஈடுபட்டு வந்த எந்த ஒரு தரப்பையும் குறிப்பிட்டு அவர் பழி சுமத்தவில்லை. ரசாயன ஆயுத தாக்குதல்கள் என்று சந்தேகிக்கப்படும் சம்பவங்களின் பின்னணியில் சிரியாவின் அரசு எதிர்ப்பு கிளர்ச்சி படைகளே இருப்பதாக தெஹ்ரான் முன்பு குற்றம் சாட்டியிருந்தது.
அமெரிக்க சிவில் உரிமை போராட்டத்தின் முக்கியமான தருணமாக கருதப்படும் அமெரிக்க கருப்பின தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் ஐ ஹாவ் அ ட்ரீம், அதாவது எனக்கு ஒரு கனவு உண்டு என்ற உரையின் 50 வருட நிறைவு தினத்தை நினைவு கூறுவதற்காக வாஷிங்டன் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்றனர். புளோரிடா மாகாணத்தில் சென்ற வருடம் வீட்டுக்கு செல்லும் வழியில் கொல்லப்பட்ட நிராயுதபாணி கருப்பின இளைஞர் ட்ரேவன் மார்ட்டினுடைய தாயும் இன்றைய கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். தனது மகனை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நபர் சென்ற மாதம் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆப்பிரிக்க கருப்பின இளைஞர்கள் பலருக்கு ஒருவித அச்சம் உருவாகியிருப்பதாக சப்ரினா ஃபுல்டன் என்ற இந்த பெண்மணி பிபிசியிடம் கூறினார். 17 வயது ட்ரெவோனை சுட்டுக் கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ஜோர்ஜ் சிமமேன் விடுவிக்கப்பட்டிருந்த சமயத்தில் 100 அதிகமான நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தன.
சீனாவில் மூத்த தலைவராக இருந்த போஷிலாய்க்கு எதிராக நடந்து வருகின்ற வழக்கில் பிரிட்டிஷ் தொழிலதிபர் நீல் ஹேவுட்டின் கொலை தொடர்பான விவரங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. சீனாவில் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அரசியல் பரபரப்பு நிறைந்த ஒரு வழக்காக இந்த வழக்கு அமைந்திருக்கிறது. நீல் ஹேவுட்டை கொன்றது போவின் மனைவி கு காயலாய் தான் என்று ஏற்கனவே குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை தலைமை அதிகாரி வாங் லீஜுன் தன் மீது போலியாக வழக்கை ஜோடித்து விட்டதாக தனது மனைவி தன்னிடம் கூறியதாய் போ நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கொலையில் மனைவிக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை போசிலாயிடம் தான் கூறிய போது அவர் தன்னை முகத்தில் குத்தியதாக வாங் லீஜுன் வழக்கில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.
நைஜீரியாவின் வடகிழக்கில் உள்ள கிராமம் ஒன்றில் இந்த வாரத்தில் முன்னதாக இஸ்லாமியவாத ஆயுத குழுவான போக்கோஹராமின் உறுப்பினர்கள் என்று கருதப்படுபவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் 44 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது கருதப்படுவதாக அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. போனோ மாநிலத்தில் பாகா என்ற ஊருக்கு அருகே உள்ள டெம்பா என்ற கிராமத்தில் இந்த தாக்குதல் நடந்திருந்தது. போனோ மாநிலம் போக்கோஹராம் வலுவாக இருந்த ஒரு இடம்.
தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் பண்ணைகளில் வளர்க்கப்படும் தேனீக்களை காட்டிலும் காட்டுத் தேனீக்கள் மகரந்த சேர்க்கையை நம்பியிருக்கின்ற தோட்டங்களில் முக்கிய பங்காற்றி வருவதாக அமெரிக்காவில் நடத்தப்பட்டிருக்கின்ற புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மும்பை பாலியல் வல்லுறவு தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதனிடையே பீகாரில் ஒரு பெண் காவலர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்த தகவலை தருகிறார் சாதாத்.
சனிக்கிழமை அதிகாலை இரண்டாவது சந்தேக நபர் பிடிபட்டிருக்கிறார். வியாழனன்று நடந்த இந்த பாலியல் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று முதல் சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருந்தனர். 19 வயதுடைய வேலையற்ற இளைஞர் இவர். மற்ற 3 சந்தேக நபர்களும் கூட விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என மும்பை போலீசார் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். இவர்களை தேடி பிடிப்பதற்கென விசேட அணிகளை போலீசார் அமைத்திருக்கின்றனர். ஆங்கில சஞ்சிகை ஒன்றில் வேலை பயிற்சிக்காக சேர்ந்திருந்த அந்த 22 வயது இளம் பெண் பாழடைந்து கிடக்கும் சக்தி மில்ஸ் என்ற ஒரு ஆடை தொழிற்சாலையை புகைப்படம் எடுக்க உடன் வேலை பார்க்கும் ஆண் ஒருவருடன் சென்றிருந்தபோது அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணும் அவருடன் சென்ற ஆணும் சக்தி மில்ஸில் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்க ஒருவர் இவர்களை பின்தொடர்ந்து வந்து விசாரித்ததாகவும், பின்னர் அவர் தொலைபேசியில் அழைக்க மேலும் 4 பேர் அங்கு வந்து சேர்ந்ததாகவும் மும்பை போலீஸ் துறை ஆணையர் சத்யபால் சிங் தெரிவித்திருக்கிறார். உடன் வந்தவரை கட்டி போட்டுவிட்டு இந்த பெண்ணை 5 பேருமாக பாலியல் வன்புணர்ச்சி செய்திருப்பதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். சம்பவத்துக்கு பின் இந்த பெண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல் நலம் தேறி வருகிறது. குற்றவாளிகளுக்கு எதிராக தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரி மும்பையில் நிறைய பேர் கலந்து கொண்ட அமைதி ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தன. இந்தியாவின் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் தொடர்பில் கண்டன குரல்கள் ஒலித்திருந்தன. சமூக வலைதளங்களிலும் இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய மக்கள் ஆத்திரம் வெளியிட்டு வருகின்றனர். இதனிடையே வெள்ளியன்று பீகார் மாநிலத்தில் காவல்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழிப்பறி கொள்ளையர்களால் கூட்டு வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இறந்த தனது மைத்துனனின் உடலை ஒரு வண்டியில் வைத்து உறவினர் வீட்டுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த பெண் காவலர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். லதேகர் மாவட்டத்தின் வழியாக செல்லும் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளிக்கிழமையன்று இவர்களை வழிமறித்த கொள்ளையர்கள் 30 வயதுக்குட்பட்ட இந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். காவல்துறையில் பணிபுரிந்த இந்த பெண்ணின் கணவர் மாவோயிய தீவிரவாதிகளால் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டதை அடுத்து கருணை அடிப்படையில் இவருக்கு காவல்துறையில் வேலை வழங்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சாதாத். இந்திய நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பில்லை என்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருக்கின்றார். புதுடெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட தேசிய ஊடக மையத்தை திறந்து வைத்த பிறகு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்பே நடத்த வாய்ப்பில்லை, இந்த நாடாளுமன்றம் அதன் ஆயுட்காலம் முழுவதும் செயல்படும் என்றார். திரிணாமுல் காங்கிரஸ், திமுக போன்ற பெரிய கட்சிகள் மத்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதால் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தரும் சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவற்றை நம்பியே மத்திய அரசு இருந்து வருகிறது. அரசின் முக்கிய திட்டமாக கருதப்படும் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற தேவையான கருத்தொற்றுமையை காங்கிரஸால் இன்னமும் உருவாக்க முடியவில்லை. இந்த மசோதா வரும் வாரம் நிறைவேற்றப்படும் என்று சோனியா காந்தி நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். மத்திய அரசு தகவல் அறியும் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம் ஆகியவற்றை கொண்டு வந்து மக்களின் உரிமைகளை மேம்படுத்தியிருப்பதாகவும், தற்போது உணவு பாதுகாப்பு உரிமையை அளிக்க முனைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து எழுந்து வரும் ஊழல் புகார்கள் காரணமாகவும் தற்போது பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருப்பதாலும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு பெரிதும் சரிந்திருப்பதாக நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதேநேரம் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கிறது. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருமளவிலான இழப்புகளை சந்திக்கும் என்று கூறும் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணிக்கையும் பெருமளவில் உயராது என்று தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் நவி பிள்ளை நாளை முதல் இலங்கைக்கு ஒருவார கால விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு அவர் விஜயம் செய்ய இருக்கின்றார். பலதரப்பட்ட மக்களை அவர் சந்திப்பார். அவருடனான சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எத்தகைய விடயங்கள் முன்னிறுத்தப்படும் என்று அந்த அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் அவரை 30ஆம் தேதி சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அவர் முக்கியமாக இங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தினால் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இலங்கையினுடைய LLRC அறிக்கையை நிறைவேற்றும்படி, ஆனால் அது தொடர்பாக இதுவரை இலங்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் அவருடன் பேச இருக்கின்றோம். முக்கியமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்கள், இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பான விடயங்கள், அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்கள், இவற்றுக்கு மேலாக இன்னும் இராணுவம் பொதுமக்களினுடைய காணிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள், அதனால் மக்கள் மேலே குடியேற முடியாத நிலைமைகள் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். இதுக்கு அப்பால் வட மாகாணத்தில் தேர்தல் காலமாக இருப்பதால் தேர்தல் வன்முறைகள் தொடர்பாகவும் ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தலினுடைய அவசியம் குறித்தும் நாங்கள் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கின்றோம்.
நவி பிள்ளை வருவதையொட்டி அவருக்கு எதிராக பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நவி பிள்ளை அவர்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அவரை சந்திக்க விரும்புவோர்கள் அனைவருக்கும் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா?
எல்லோருக்கும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட நான் நம்புகின்றேன், ஐநா சபையினுடைய இங்கிருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் யார் யாரை சந்திப்பதற்கான திட்டங்களை ஏற்கனவே வகுத்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதன் வாயிலாக சில சிட்டிசன் கமிட்டிஸ் உட்பட பல்வேறுபட்ட அமைப்புகளை அவர் சந்திக்க இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். தென்னிலங்கையில் அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதற்கான சாட்சிய கூறுகள் இருக்கின்றது. வடமாகாணத்தில் கூட அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட உண்மை பொறுத்தவரையில் அவருடைய இந்த வருகையினூடாக ஒரு சர்வதேச விசாரணையுடைய தேவையை நாங்கள் அவருக்கு விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஐநா சபை ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனுடைய அடுத்த கூட்டத்தில் இலங்கை பிரச்சனைகள் தொடர்பாக திட்டவட்டமான அல்லது முற்போக்கான சில முடிவுகள் எடுப்பதற்கு இது வழிவகுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இலங்கை அரசாங்கமானது நேற்றைக்கு திடீரென சட்டம் ஒழுங்குக்காக ஒரு புதிய ஒரு அமைச்சை உருவாக்கியது. அதே போல் சில மாதங்களுக்கு முன்பு அந்த திருகோணமலை ஐவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மீண்டும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட காவல்துறையினரை கைது செய்தது. இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் தொடர்பில் முன்னோக்கி செல்வதாக சர்வதேச சமூகத்தை குறிப்பாக நவி பிள்ளை போன்றோரை நம்ப வைக்கும் ஒரு முயற்சி என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இது போன்ற முயற்சிகளும் இதனுடைய உண்மைத்தன்மை குறித்தும் நீங்கள் அவரிடம் பேசுவீர்களா?
நிச்சயமாக பேசுவோம். ஏனென்றால் இன்று அவர் வருகின்ற இந்த சமயத்தில் தான் மூவர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனவரை கண்டுபிடிப்பதற்காக நவிப்பிள்ளை அவர்களுக்கு ஒரு தாங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்ற ஒரு சூழ்நிலையை காட்டுவதற்காகவும், அதே போன்று நாங்கள் பொதுநலவாய மாநாடுகள் வர இருக்கின்றது, அதற்கு தங்களுடைய ஜனநாயகபூர்வமான தன்மைகள், தாங்கள் இது தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றவற்றை அவர்கள் விளங்கப்பட முற்படலாம். ஆனால் நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு கண்கட்டு வித்தைகள், ஏமாற்றுவதற்கான வித்தைகள். இலங்கை அரசாங்கம் தானாக எதனையும் செய்யாததனை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அமைச்சனுடைய செயலாளராகவும் இராணுவ உத்தியோகத்தர் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது சிவில் சமூகம் சம்பந்தமான விடயம். ஆகவே அந்த வகையில் இராணுவம் அதனை அதற்கு செயலாளராக இருப்பது கூட இது எவ்வளவு தூரம் சிறப்பான முறையில் நடைபெறும் என்ற ஒரு கேள்வியையும் கூட அதை எழுப்பியிருக்கின்றது.
நவி பிள்ளை என்பவர் ஐநாவின் ஒரு முக்கிய அதிகாரி. ஆனால் இவருடைய அதிகார வரம்பு என்பது பாதுகாப்பு சபை போல பெரிய அளவு கிடையாது. ஆகவே உண்மையில் இவரால் என்ன செய்ய முடியும் என நினைக்கிறீர்கள்?
நீங்கள் கூறியது போன்று அவர்களால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் கூட அவர்கள் பாதுகாப்பு சபைக்கோ அல்லது ஜெனரல் கவுன்சிலுக்கோ சில பரிந்துரைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இவ்வாறாகவே விடப்படுமாக இருந்தால் மனித உரிமைகள் என்பது கேள்விக்குள்ளாக்கப்படுவதும், ஒரு யுத்த குற்றங்கள் என்பது ஏனைய நாடுகளிலும் இவ்வாறான விடயங்கள் நடப்பதற்கும் அது ஒரு உந்துதலாக இருக்கலாம். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக நான் நம்புகின்றேன், அவர் ஒரு உயர் அதிகாரி என்ற வகையில் இது தொடர்பான ஒரு திட்டவட்டமான முடிவுகளை ஜெனரல் கவுன்சிலுக்கோ அல்லது பாதுகாப்பு சபைக்கோ முன்வைப்பதற்கான சில சாத்தியப்பாடுகள் தோன்றலாம்.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். சண்டே லீடர் பத்திரிகையின் இணை ஆசிரியர் வீட்டுக்குள் இன்று அதிகாலை புகுந்த கும்பல் ஒன்று அவரை கத்தி முனையில் வைத்திருந்து தேடுதல் நடத்திய சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் பாரிய சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக சுதந்திர ஊடக இயக்கம் தெரிவித்திருக்கிறது. ஊடகவியலாளரின் வீட்டு அலமாரி உடைக்கப்பட்டு ஆவணக் கோப்புகளை அந்த கும்பல் சோதனையிட்டிருப்பதாக அந்த இயக்கம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். போலீசார் உட்பட 8 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மேலதிக தகவலுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் சண்டே லீடர் பத்திரிகையின் இணை ஆசிரியர் மந்தனா ஸ்மாயில் அபேவிக்ரமவின் வீட்டுக்குள் நுழைந்து அவரை கத்தி முனையில் வைத்திருந்தவர்களில் ஒருவரை சுட்டுக் கொன்றிருப்பதாகவும் 4 காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் கூறுகின்றனர். அந்த கும்பலால் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்ட 4 போலீசாரும் மருத்துவமனையில் இருப்பதாக போலீஸ் பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மந்தனா ஸ்மாயிலின் வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று அவரது நெஞ்சிலும் கழுத்திலும் கத்திகளை வைத்தபடி வீட்டில் உள்ள அலுமாரிகளை உடைத்து தேடுதல் நடத்தியிருக்கிறது.
එතකොට මට කිව්වා මේක මේ තේරුම් ගන්න ඕනේ මේක අපිට ලැබਿੱත් කොන්ත්‍රාත්තුවක් මේක කොන්ත්‍රාක්ට් එකක්
කොන්ත්‍රාක්ට් එක දෙගලක கிடைத்திருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம் என்று அவர்கள் கூறினார்கள். உங்களோடு பிரச்சனையில் உள்ள ஒருவர் தான் இந்த வேலையை எங்களிடம் தந்திருக்கிறார் என்றும் கூறினார்கள். வீட்டிலிருந்து எடுக்க வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு உங்களையும் கவனித்துக் கொள்ளுமாறுதான் எங்களுக்கு உத்தரவு என்றும் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் எமது வீட்டில் உள்ள தொலைபேசி இணைப்பையும் துண்டித்திருந்தார்கள். எனது கைத்தொலைபேசியின் பேட்டரியையும் கலட்டிவிட்டிருந்தார்கள். எனது கணவரும் ஊடகவியலாளர் தான். அப்போதுதான் வேலை முடிந்து வந்திருந்த எனது கணவர் கதவை தட்டினார். நான் அந்த நபர்களுடன் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தேன். அண்மை காலமாக எங்கள் வீட்டிற்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான சம்பவங்கள் பல நடந்து வந்திருக்கின்றன. வீட்டின் ஓரத்தில் கதவொன்றும் ஜன்னலும் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு எனது கணவருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. உடனடியாக அவர் போலீசாருக்கு 119 அதாவது 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்தார் என்று பிபிசியிடம் கூறினார் மந்தனா. அங்கு உடனடியாக விரைந்து வந்த போலீசாருடன் அந்த கும்பலுக்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் வருகின்றனர் என்று கூறிக்கொண்டு கதவுகளை உடைத்துக் கொண்டு அவர்கள் ஓட முயன்றார்கள். அப்போது போலீசாரும் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் போலீஸ்காரர் ஒருவரையும் தாக்கிவிட்டுதான் ஓடினார்கள். நானும் அம்மா அப்பாவும் மகளும் ரூமுக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டோம். போலீசார் துரத்திக் கொண்டே சென்றார்கள். பின்னர் வெடிசத்தங்கள் கேட்டன. பின்னர் கணவர் வந்து தட்டியவுடன் தான் கதவை திறந்து பார்த்தோம். வெளியிலெல்லாம் ரத்தம் கொட்டி கிடந்தது என்று கூறினார் மந்தனா ஸ்மாயில். இந்த சம்பவம் பற்றி பிபிசியிடம் பேசிய போலீஸ் பேச்சாளர் புத்திக சிறிவர்தன,
දැනට ඒ කොල්ලකෑමට පැමිණි කොල්ලකරුවේ පොලිසිය සමග ඇතු ගැටුමේදී පොලිසිය නිලධාරීන්
කොල්ලියඩික වන්දවරුඩන ඉපට මොදලින් පොදු තත්පාදුකාපුකාහ පොලිසර නඩතිය තාකුදලිල් කොල්ලේර ඔරවර් උයිරලඳිරකරා 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்ட நிலையில் 4 போலீசாரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கழுத்தில் வெட்டப்பட்ட ஒரு போலீஸ்காரரின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. கொள்ளையர்களிடமிருந்து பெருமளவு தங்க நகைகளையும் பணத்தையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக கொள்ளையடிக்கும் நோக்குடன் தான் அங்கு வந்திருக்கிறார்கள். மந்தனாவின் ஊடக தொழிலுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றுதான் விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது என்றார் போலீஸ் பேச்சாளர் புத்திக ஸ்ரீவர்தன. ஆனால் தமது வீட்டுக்குள் வந்தவர்கள் கொள்ளையர்களாக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை என்று ஊடகவியலாளர் மந்தனா பிபிசியிடம் கூறினார். அவர்கள் பல மணி நேரம் வீட்டுக்குள் இருந்து தேடுதல் நடத்தியிருந்தார்கள். 2 கைக்குண்டுகளும் அவர்களிடம் இருந்தன. எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த வியாழனன்று இரவிலிருந்து சந்தேகத்துக்கிடமான பல சம்பவங்கள் நடந்து வந்தன. அன்று பூனை ஒன்றை கொன்று எங்கள் வீட்டு கதவோரத்தில் போட்டிருந்தார்கள். அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை இரவு எனது கணவரின் கார் டயர் கத்தியால் வெட்டப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இன்று சனிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால் இந்த சம்பவம் வெறுமனே ஒரு கொள்ளை சம்பவம் மட்டும்தானா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்றார் ஊடகவியலாளர் மந்தனா ஸ்மாயில். இலங்கை ஊடகவியலாளர்கள் தொழிற்சங்கம் என்ற அமைப்பொன்றை மந்தனா அண்மையில் உருவாக்கியிருந்தார். ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தி அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒருவார கால விஜயமாக இலங்கை வர இருக்கின்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளையையும் ஊடக அமைப்புகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி அளித்த தகவலுடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் முடிவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஹஜ் யாத்திரை செல்வது என்பது முஸ்லிம்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஹஜ் செல்ல வேண்டும் என்பதற்காக ஏஜென்ட்டுகளிடம் பணம் கட்டும் ஏராளமான பிரிட்டிஷ் முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் ஏமாற்றப்படுகின்றனர். போலி ஏஜென்ட்களை பிடிக்க லண்டன் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதே நேரம் இதுபோன்ற போலிகளை அடையாளம் காண்பதற்காக பல மொழிகளில் பிரச்சாரப் படங்கள் எடுக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து பிபிசியின் குர்வீந்தர் கில் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
بسم الله الرحمن الرحيم الرحمن
ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்நாளில் ஒரு தடவையாவது செல்ல நினைக்கும் புனித பயணம்தான் ஹஜ் யாத்திரை. ஆனால் அந்த பயணத்தை ஒழுங்கு செய்து தருவதாக கூறும் சில மோசடி பேர்வழிகளிடம் மாட்டிக்கொண்டவர்களின் நிலைமைதான் பரிதாபம்.
They gave us terms and agreements, receipts and everything. So we were quite reassured that yes, you know, this is genuine.
அவர்கள் பற்றிச்சிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், அதாவது பயண ஏற்பாட்டுக்கான விதிமுறைகள், இப்படி எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்தார்கள். அதனால் இவர்கள் உண்மையானவர்கள் என்று நாங்கள் நம்பிவிட்டோம். நாங்கள் ஹஜ் யாத்திரை செல்வோம் என்ற நம்பிக்கை உண்மையில் எங்களுக்கு இருந்தது.
ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் பவுண்டுகளை கொடுத்து தான் ஹஜ் பயணத்தை ஒழுங்கு செய்த குறித்த இணையதளம் போலியானது என்று பின்னர் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது.
The day before, the person called us saying they will have to cancel it because not a lot of people will turn up. So, you know, alarm started.
பயணத்துக்கு ஒரு நாள் முன்னதாகத்தான் ஒருவர் தொலைபேசியில் பேசினார். நிறைய பேர் வரமாட்டார்கள் என்ற காரணத்தினால் பயண ஏற்பாட்டை ரத்து செய்ய வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் மோசடி பெறுவர்கள் என்று எனக்கு அப்போதுதான் தெரிய வந்தது.
ஹஜ் பயண ஏற்பாடுகளை ஒழுங்கு செய்து தருவதாக கூறும் பல இணையதளங்கள் காணப்படுகின்றன. அவற்றை பார்க்கும்போது அவை உண்மையானவைதானா அல்லது போலியானவையா என்பதை நம்மால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இணையதளங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன.
Certain cases have been online. There's websites which are put up just before people start sort of booking.
இணையதளங்களால் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் ஹஜ் பயணத்துக்கான ஏற்பாடுகளை புக்கிங் செய்ய தொடங்குகின்ற சந்தர்ப்பத்தைத்தான் இந்த இணையதளங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அவை உண்மையான இணையதளங்கள் அல்ல.
நோன்பு பெருநாள் முடிந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில்தான் முஸ்லிம்கள் அவர்களின் ஹஜ் பயண ஏற்பாடுகளை புக்கிங் செய்ய தொடங்குவார்கள். சராசரியாக சுமார் 3,500 பிரிட்டிஷ் பவுண்டுகள் அதற்கு செலவாகின்றது. ஹஜ் பயணங்களுக்கான பிரிட்டிஷ் கவுன்சிலின் இயக்குனர் ரஷீத் மோக்ராடியா.
So if you compare a package that you're booking with, say, with a company X, so compare
X and the company will booking செய்த பயண செலவு தொகையை இன்னும் ஒரு Y என்ற கம்பெனியுடனும் மற்ற பல கம்பெனியுடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். விலைகள் எல்லாம் அந்த எல்லைக்குள் தான் இருக்கின்றனவா என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
ஹஜ் பயணங்களுக்கான பிரிட்டிஷ் கவுன்சிலின் இயக்குனர் ரஷீத் மோக்ராடியா. பல லட்சக்கணக்கான பவுண்டுகள் பணம் இவ்வாறு மக்களிடமிருந்து மோசடியாக பிடுங்கப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. லண்டன் நகர போலீசாரும் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி வருகின்றனர்.
In the previous years we've produced a leaflet, we've done sort of awareness days, but we haven't done anything like a video, and the reason for
நாங்கள் கடந்த ஆண்டுகளில் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். இப்பொழுது வீடியோ மூலமும் இதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் மூலம் பல ஊடகங்கள் உடான அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்.
அவர் லண்டன் நகர போலீசைச் சேர்ந்த ஆசிப் சித்திக். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் போலீசாருக்கு முறைப்பாடு செய்ய முன்வர வேண்டும் என்று அவர் கூறுகிறார்.
Getting more reports, but I still don't think we're getting as many as they are out there. So I think it's very very
எங்களுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் நடந்திருக்கின்ற மோசடிகளின் எண்ணிக்கை அந்த அளவுக்கு எங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை என்று நான் நினைக்கின்றேன். மக்கள் எங்களுக்கு முறையிட வேண்டும் என்பதுதான் முக்கியமான வேண்டுகோள்.
சவுதி அரேபியா தமது நாட்டுக்குள் வரும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு குறைத்திருக்கிறது. வளமையில் 25,000 பேராக இருந்த எண்ணிக்கை தற்போது 20,000 குறைந்திருக்கிறது. மக்கள் தமது பயணத்துக்கான புக்கிங் செய்யும் நிறுவனங்கள் பற்றிய தகவல்களையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மோசடி பேர் வழிகள் என்று சந்தேகம் வந்தால் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யுமாறும் வேண்டப்படுகிறார்கள்.
People will put the trust in God, in God Almighty, and for that reason will say, oh, it wasn't there.
இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தே மக்கள் புனித பயணம் போகின்றார்கள். அதில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அது இறைவனுடைய நாட்டம் என்றே அவர்கள் நம்புகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான துரதிருஷ்டவசமான மோசடிகளில் மாட்டிக்கொள்வோருக்குத்தான் இழப்பு மிகவும் அதிகம்.
பிபிசியின் குர்வீந்தர் கில் அனுப்பிய குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி, உடன் பங்கேற்பு சீவகன். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சதாத்.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேர்நிறம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்தது எட்டு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கின்றார் சதாத். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசைகள் குறித்த ஒரு விவரங்களை தரலாமே சதாத்.
தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசல் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 31 மீட்டரிலே 9,500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரிலே 13,830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரிலே 15,690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, முதலில் சில மின்னஞ்சல்களை பார்க்கலாமே சதாத்.
கனடாவிலிருந்து சரோவரணன் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், விடுதலை புலிகளின் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலனின் மனைவி அனந்திக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு எவ்வாறு உடன்பாடு கிடையாதோ, அதேபோல தேசிய கூட்டமைப்பினர் சார்பாக யாழ் மாவட்ட வேட்பாளராக அனந்தி போட்டியிடுவதிலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏற்கனவே தேசிய கூட்டமைப்பு புலிகளுக்கு சார்பாக செயல்பட்டவர்கள் என்ற விமர்சனம் மக்களிடையே பரவலாக இருக்கும்போது, அனந்தியை தேர்தலில் நிறுத்துவது கடந்து வந்த பாதையில்தான் இவர்கள் பயணம் தொடரப்போகிறது என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது. உண்மையில் அனந்திக்கு மனசாட்சி இருக்குமானால், போராட்டத்தில் பிள்ளைகளை இழந்த பெற்றோரிடம் தனது கணவரும் அவர்களின் சோகத்துக்கு ஒரு வகையில் காரணகர்த்தா என்ற ரீதியில் அவர் மன்னிப்பு கேட்பதே பெருந்தன்மையாக இருக்கும் என்று சரோவர்ணன் எழுதியிருக்கிறார்.
மலேசியாவில் பேராக் தாப்பா என்னும் இடத்திலிருந்து எழுதியிருக்கின்ற வனஜா என்னும் நேயர், பிபிசியின் இன்பத்தமிழ் உலகம் முழுவதும் இனிதே முழங்கட்டும், வாழ்த்துக்கள் என்று பாராட்டி எழுதியிருக்கின்றார். நன்றி நேரே. இனிவரும் கடிதங்களிலும் வெறுமனே பாராட்டை மாத்திரம் தெரிவிக்காமல் எமது நிகழ்ச்சிகள் செய்திகள் குறித்த தங்களது கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களையும் சேர்த்து எழுதுங்கள்.
இலங்கையின் ஹட்டனில் காமினிபுரவிலிருந்து எழுதியிருக்கின்ற சார்ல்ஸ் கிங்ஸ்லி பானபஸ் என்னும் நேயர் மலேக தேர்தல் வன்செயல்கள் குறித்து தனது கருத்துக்களை எழுதியிருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் இன்னும் காட்டுமிராண்டித்தனமான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களின் தலைவிதி என்றுமே மாற்றமடையப் போவதில்லை என்று இவர் எழுதியிருக்கிறார். 19ஆம் தேதி கொட்டகலை மோதல் சம்பவம் இதற்கு நல்ல ஒரு உதாரணம். கல்வி, தற்போதைய உலக நவநாகரிக மாற்றங்கள் இன்னும் மலேக அரசியலை எட்டவில்லை என்பது நன்கு புலனாகிறது என்று இவர் எழுதியிருக்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற புவிராஜனம் நேயர், இதொகாவாக இருந்தால் என்ன, திகாம்பரம் கட்சியாக இருந்தால் என்ன, இவ்வாறான தாக்குதல்கள் தமிழ் மக்களிடையே மனவருத்தத்தையே ஏற்படுத்துகின்றன. எம்மை பேரினவாத சக்திகளிடமிருந்து காக்க வேண்டிய நீங்களே இவ்வாறு முரண்படுவது சரிதானா என்று அவர் கேட்டெழுதியிருக்கின்றார்.
வவுனியாவிலிருந்து எழுதியிருக்கின்ற முகமது மலீன் எனும் நேயர், தான் பிபிசியின் தினசரி நேயர் என்றும் அன்றாட செய்திகளை சுடச்சுட உடனுக்குடன் வழங்குவதில் தமிழோசை நம்பர் 1 என்றும் கூறியிருக்கிறார்.
அடுத்து திருச்சி அண்ணா நகர் நேயர் வீட்டில் ரவிச்சந்திரன் எழுதியிருக்கின்ற மடலில், நியூசிலாந்தில் ஒருபால் திருமண கொண்டாட்டங்கள் களைகட்டுகின்றன. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோதும் மனிதனுக்கு மனிதனாக மாத்திரம் வாழ தெரியவில்லை என்று அவர் எழுதியிருக்கின்றார். அத்துடன் செய்திகளில் சென்னை திருவல்லிக்கணியைச் சேர்ந்த 73 வயதான பாட்டி அரவிந்தவெள்ளி அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் என்பதை அறிந்தேன். கல்வி கற்க வயது ஒரு தடையல்ல, ஆர்வத்துடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்திருக்கின்றார் முனைவர் அரவிந்தவல்லி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பர்மாவின் யங்கூனில் இருந்து எழுதியிருக்கின்ற சோலை தியாகராஜன் எனும் நேயர், பிபிசி தமிழோசை வானொலியில் ஆகஸ்ட் 18 முதல் மியான்மர் தமிழர்களின் வாழ்க்கை குறித்த புதிய பெட்டகத்தொடர் ஒளிபரப்புவதை கேட்டு மகிழ்ந்தேன். யங்கோன் தமிழ் கல்வி வளர்ச்சி மையம் அலுவலகத்தில் வைத்து பிபிசி செய்தியாளரை சந்தித்து உரையாடிய நினைவுகளோடு அனைவர் சார்பிலும் எனது உளமார்ந்த நன்றி உரித்தாகுக என்று இவர் எழுதியிருக்கிறார்.
கோடைக்கான நேயர் சங்கமுருகன் எழுதியிருக்கின்ற மடலில், தமிழோசையின் சேவை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும், பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
கனடாவிலிருந்து மகா எனும் நேயர் எழுதியிருக்கின்ற மடலில், பிபிசி என்பது சமூக அரசியல் அறிவியல் தேடல் உள்ளவர்களுக்கான ஒரு உயரிய ஊடகம். நடிகர்களின் கட்டவுட்டுக்கு கற்பூரம் கொளுத்துபவர்களுக்கான அல்லது நடிகைகளுக்கு கோயில் கட்டுபவர்களுக்கான ஊடகம் அல்ல. இவர்களை குஷிப்படுத்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல ஊடகங்கள் இருக்கின்றன என்று இவர் எழுதியிருக்கிறார்.
அடுத்து எமது ஃபேஸ்புக்கில் இருந்து வந்திருக்கின்ற சில கருத்துக்களை பார்க்கலாமே சதா.
மெட்ராஸ் கெஃபே படத்தை திரையிடக்கூடாது என்று கூறி மும்பையில் ஒரு போராட்டம் நடந்துள்ளது என்று நாம் வழங்கிய செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற கஜந்தன் எனும் நேயர், இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த திரைப்படத்துக்கு எதிரான போராட்டம் மும்பையிலும் நடாத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. ஈழத்தமிழ் மக்கள் தனித்தவர்கள்தானே, என்னவும் செய்துவிடலாம் என தப்பு கணக்கு போட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கமைத்தவர்களுக்கு நன்றி என்று அவர் எழுதியிருக்கிறார்.
அதே செய்தி குறித்து கருத்தில் இருக்கின்ற துஷ்யந்தன் எதிர்மன சிங்கம், உண்மைக்கு எப்பொழுதும் எதிர்ப்பு தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதொகா அரசியல் பலமிழந்து விட்டதா என்ற தலைப்பில் வெளியான அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் செவி குறித்தும் பல நேயர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜேசு பெர்னாண்டோ எனும் நேயர், தமிழோசை நிருபரால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு தொண்டமான், இது எங்கள் கோட்டை, இதற்குள் யாரும் வர முடியாது, வரக்கூடாது எனும் நோக்கிலேயே பதில் சொன்னார். பதவியும் கட்சியும் பரம்பரை சொத்தாகவும் அந்தஸ்தாகவும் இருப்பதால் அதை இழக்க அவர் முடியாதவராக இருப்பது அவரின் குரலில் தெரிகிறது. எதிர்வரும் தேர்தலில் அங்கு வாழும் மக்களால் தான் அதை உணர்த்த முடியும் என்று எழுதியிருக்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற முகமது முகமது எனும் நேயர், இவருடைய கோபத்தை பார்த்தால் பலம் இழந்து கொண்டிருப்பது போல் தான் தெரிகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, நேரமாகின்றது நினைக்கின்றேன். இத்துடன் இன்றைய நேர் நேர நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தற்போது கிடைத்த ஒரு செய்தி.
மும்பையில் கடந்த வியாழனன்று பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது மூன்றாவது சந்தேக நபரை போலீசார் பிடித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
தற்போது இந்த செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.